கௌரவ ஸ்ரீநேசன் உறுப்பினர் அவர்கள், உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நேரம் 6 நிமிடங்கள்.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது நஞ்சுகள், அபின் மற்றும் அபாயகரமான ஔடதங்கள் திருத்த சட்டம் மூலம் உண்மையில் இந்த நாட்டையும் எதிர்கால சமூகத்தையும் சீரழிக்கக்கூடிய அல்லது நாட்டை ஒரு நாசகார பாதையில் கொண்டு செல்லக்கூடிய விடயங்களாக இந்த போதை வஸ்துக்கள் காணப்படுகின்றன. இந்த போதை வஸ்துகள் மூலமாக யார் யார் பயன்பெறுகின்றார்களோ அல்லது லாபம் பெறுகின்றார்களோ தெரியாது. ஆனால் இந்த நாட்டையும் எதிர்கால சமூகத்தையும் அந்த போதை வஸ்து அழித்துக் கொண்டிருக்கின்றது என்பது மட்டும் உண்மையான விடயம். கிளீன் ஸ்ரீலங்கா, போதையற்ற தேசம் என்கின்ற எண்ணக்கருக்கள் அல்லது அந்த சிந்தனைகளை எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டில் போதை இல்லாத ஒரு சுத்தமான தேசத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை காணப்படுகின்றது. அதற்கு ஏற்ற விதத்தில் இந்த போதைகளற்ற தேசம் அல்லது கிளீன் ஸ்ரீலங்காவை உருவாக்குவதற்கான செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னொரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். கடந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர் குஜராத் மாநிலத்தில் 2-3 தடவை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். அவர் முதலமைச்சராக இருக்கின்ற காலத்தில் அந்த மாநிலத்தில் போதைகள் இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கி இருக்கின்றார். அதன் மூலமாக அவர் பெயர் பெற்றிருக்கின்றார். அந்த உயர்ச்சி அல்லது அந்த பெருமை காரணமாக அவர் 2 தடவை இப்போது பிரதம மந்திரியாக இருந்து அடுத்த தடவையும் அவர் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது போல் தெரிகின்றது. அதே போன்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த நாட்டில் போதைகள் இல்லாத, அதேவேளை இப்படி கடத்தல் அல்லது மக்களை நாசமாக்குகின்ற செயற்பாடுகள் இல்லாத ஒரு தேசமாக இது மாற வேண்டும். அவ்வாறு மாறுகின்ற போது பெரும் பயனடையக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு தகவல் பத்திரிகை மூலமாக கிடைத்தது, கொழும்பில் உள்ள மாணவர்கள் 2,30,000 மேற்பட்டவர்கள் இந்த போதை பாவனைக்கு பழக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்கின்றார். ஆகவே பாடசாலை சமூகத்தை அழிக்கக்கூடிய விதத்தில் இந்த போதை பொருள் பரிவர்த்தனை உயர்ந்திருக்கின்றது என்றால் இதற்கு கடந்த கால அரசாங்கங்கள் கட்டாயமாக பொறுப்பு கூற வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக தெரியும், இந்த போதை வசதி இப்போது சம்பத் மனம்பெரி என்ற பெயர் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது. அவரை பொறுத்த மட்டில் இந்த போதை வசதி விடயத்தில் ஒரு ஜாம்பவானாக இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஒரு பாதாள உலக கோஷ்டியோடு இணைந்தவராக இருக்கின்றார். ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் இருந்திருக்கின்றார். ஒரு புலனாய்வு துறையில் இருந்திருக்கின்றார். ரவிராஜ் கொலையிலும் கூட சம்பந்தப்பட்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒருவர் அரசியல்வாதிகளோடும் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்றால் இந்த போதை வசதி எந்த அளவுக்கு அரசியலுக்குள்ளும் ஊடுருவி இருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். ஒரு காலத்தில் நாங்கள் விடுதலை புலிகள் காணப்பட்ட காலத்தில் அவர்களை பயங்கரவாதிகள் என்றுதான் ஆளுந்தரப்பினர் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் அங்கு எழுவான்கரை, படுவான்கரை என்று 2 பகுதி காணப்பட்டது. இந்த படுவான்கரை பகுதி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. விடுதலை புலிகள் அந்த படுவான்கரை பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற காலத்தில் அந்த பிரதேசத்தில் போதையற்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. எவரும் இந்த போதைகளை பாவிக்க முடியாது என்று 2009 யுத்தம் முடிவடைந்த பின்னர் அந்த பிரதேசம் சட்டவாட்சிக்கு உட்படுத்தப்பட்டது, அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அதன் பின்னர் பார்த்தால் அங்கு
இன்னும் உங்களுக்கு 2 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன.
அந்த போதை வசதி பிரயோகம் என்பது அதிகமாக காணப்பட்டது. எனவே அரசு தன்னுடைய இந்த காவல்துறை, மதுவரி திணைக்களம், எஸ்டிஎஃப் அதாவது அதிரடிப்படை, ராணுவம் என்று பல அங்கங்களை கொண்டிருக்கின்றது. இவற்றின் மூலமாக இந்த போதை வசதிகளை கட்டுப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்போது சட்டவிரோதமான முறையில் கசிப்புகள் உற்பத்தி செய்வது, வடிசாராயம் உற்பத்தி செய்கின்ற செயல்பாடு காணப்படுகின்றது. இதை எடுத்துக்கொண்டால் சில இடங்கள் குக்கி கிராமங்கள் அல்லது தொலைவில் காணப்படுகின்ற கிராமங்களில் இப்படியான செயற்பாடுகள் அதிகமாக நடைபெறுகின்றது. இதனால் குற்றச் செயல்கள் அதிகரித்திருக்கின்றன, குடும்ப வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன, தற்கொலைகள் அதிகரித்திருக்கின்றன, சிறுவர் துஷ்பிரவம் நடக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு கட்டாயமாக இந்த போதைப் பொருள் என்பது கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த சட்டம் வலுவாக இருக்க வேண்டும். காவல்துறையினர் இதனை கடுமையாக பின்பற்ற வேண்டும். ஒரு சிஸ்டம் அடிப்படையில், முறைமை அடிப்படையில் நாங்கள் இத்தனை வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றோம், அப்படி கணக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. இதையும் விட இன்னொரு விடயத்தை நான் சொல்கிறேன். ஆகவே போதை வஸ்து தடை செய்கின்ற விடயம் சம்பந்தமாக இந்த சட்டம் வலுவாக செயற்பட்டு எதிர்கால சமூகத்தையும் எங்களது நாட்டையும் பாதுகாக்க வேண்டும் என்பதோடு இன்னொரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போது கடல் பிரதேசத்தில் இந்த மடிவலை என்று சொல்வது அல்லது விங்ஸ் வலை என்றெல்லாம் சொல்லுவார்கள், அந்த மனித வலுவை கொண்டு அதனை இழுக்கின்ற செயற்பாட்டை விட இயந்திர வலுவை பயன்படுத்துகின்றார்கள். சில இடங்களில் மனித வலு தட்டுப்பாடாக இருக்கின்றபடியால் அவர்கள் இந்த உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த கரை வலைகளை இழுப்பதாக சொல்லுகின்றார்கள். ஆகவே கடற்றொழில் அமைச்சர் இந்த விடயத்தில் மனித வலு தட்டுப்பாடாக இருக்கின்ற இடங்களில் இயந்திர வலுவை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். எனவே கடற்றொழில் அமைச்சர் இந்த விடயத்தில் நன்கு ஆராய்ந்து அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் இருந்தால் அதனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்ததாக யானைகளின் தொல்லை.
உங்களுடைய காலம் நிறைவடைகின்றது.
யானைகளின் தொல்லை. இப்போது இந்த வவுணதீவு பிரதேசம் மட்டுமல்ல, பாலச்சேனையில் அண்மையில் யானை அந்த நகர்பகுதியில் புகுந்து அங்கு இரண்டு பேரை அடித்து கொன்றிருக்கின்றது. மகளவட்டுமானில் ஒரு தாய் கொல்லப்பட்டிருக்கின்றார். சித்தாண்டியில் குழந்தைகள் இந்த சென்ற ஆண்டு குழந்தையை தாக்கி இருக்கின்றது. இதே போன்று கொத்தியாவிலை, மங்கிகட்டு, மாண்டீவு, தும்பங்கானி இவ்வாறு சந்திவழி போன்ற பகுதிகளில் காட்டு யானைகள் இப்போது
உங்களுடைய நேரம் நிறைவடைகின்றது.
ஆகவே தயவு செய்து இந்த வன ஜீவராசிகள் திணைக்களத்திடம் கேட்பது, மட்டக்களப்பில் மூன்று இந்த வன ஜீவராசிகள் திணைக்கள அலுவலகங்கள் காணப்படுகின்றது, இன்னும் மூன்றுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனையும் நிறுவி, ஆளணியை நிறுவி நிச்சயமாக அவர்களுக்கு அங்கு யானை தொல்லை இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன்.
உங்களுடைய நேரம் நிறைவேறுகின்றது.
விற்பனை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உத்தரவாத விலை கொடுக்கப்பட்டும் நெல்லை விவசாயிகள் சரியான விலைக்கு கொடுக்க முடியாமல் திண்டாடுகின்றார்கள். எனவே இந்த விடயத்தையும் கருத்தில் கொண்டு செயல்படுமாறு கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.